الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. وقال سبحانه وتعالى أيضا: يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم، فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول. صدق الله مولانا العلي العظيم. عن ابن عباس رضي الله تعالى عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: المساجد بيوت الله في الأرض، تضيء لأهل السماء كما تضيء نجوم السماء لأهل الأرض. رواه الطبراني، أو كما قال النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே சொந்தமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஊன்கள், கியாமத்து நாள் வரைக்கும் பின்பற்றி வாழுகின்ற உத்தமர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதா. புனிதமான ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தினுள் நவைத்துல் இஃதிகாஃபல் இல்லாஹ் என்ற நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய வாலிப சகோதரர்களே, இளம்சரார்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறும், அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்தும் விலக்கப்பட்ட விலகல்களை தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறும், ஆரம்பமாக எனக்கும் அடுத்தாமையாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியச் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மையான முத்தகீங்களாக வாழ்ந்து உண்மையான மீங்களாக நம் அனைவர்களையும் மரணிக்க செய்தல்வானாக. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித வாழ்க்கையினுடைய வெற்றியை, நிம்மதியை, சந்தோஷத்தை அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தில் மாத்திரம்தான் வைத்திருக்கின்றான். தீன் என்பது அல்லாஹுடைய கட்டளைகளை எம்முடைய வாழ்க்கையில் எந்த விடயங்களை நாங்கள் செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது, எந்த விடயங்களை செய்தால் அல்லாஹுடைய கோபத்தையும் அல்லாஹுடைய தண்டனையும் அனுபவிக்க வேண்டி வருமோ அப்படியான விடயங்களில் இருந்து தவிர்ந்து வாழுவதுதான் தீனாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த பரிசுத்தமான தீனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு அறிமுகம் செய்வதற்காக, மனித சமுதாயத்தை தீனின் பிரகாரம் உருவாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடமாக அல்லது ஒரு பாடசாலையாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மஸ்ஜிதை அமைத்து வைத்திருக்கிறான். எனவே ஒரு மஸ்ஜிதிலே இருந்துதான் ஒரு மனிதன் தன்னுடைய அனைத்து வாழ்க்கையையும் படிக்கக்கூடிய பெரிய ஒரு தளமாக அல்லாஹு தஆலா மஸ்ஜிதை அமைத்து வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே, அவர்கள் அந்த மதீனாவிலே, மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து வருகின்ற வழியிலே குபா என்ற இடத்திலே தங்கியிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்முதலாக தன்னுடைய உடல் பொருளால் நபி அவர்கள் கல் மண்களை சுமந்து கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபாவாக இருக்கிறது. எனவே நபி அவர்கள் அந்த பள்ளிவாசலை உருவாக்கிவிட்டு ஒரு சில தினங்களில் மதீனாவுக்குள்ளே வந்து சேருகின்றார்கள். மதீனாவிலே வந்து தமிமுத்தாரே ரலியல்லாஹு தாலான்ஹு அவர்களுடைய வீட்டிலே தங்கியிருந்து அங்கிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள், அந்த வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த அந்த வெத்து காணியை வாங்கி நபி அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள். அந்த வெத்துக்காணி இரண்டு அனாதை குழந்தைகளுக்கு யத்தீம்களுக்கு சொந்தமான ஒரு காணியாக இருந்தது. அந்த காணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைவிட பெருமதியான விலை கொடுத்து அந்த பள்ளியை அந்த காணியை வாங்குமாறு சஹாபாக்களுக்கு உத்தரவு பிறப்பித்து நபி அவர்கள் அந்த காணியிலே தான் மஸ்ஜிதை உருவாக்குகின்றார்கள். எனவே நான் மதீனாவுக்குள்ளே வந்து மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு தளம் வேண்டும், ஒரு இடம் வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நபி அவர்கள் சொந்தமான ஒரு இடம் இருந்தால்தான் மக்களை தன்பக்கம் அழைத்து மக்களோடு எந்த விதமான யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு ஃப்ரீடமாக மக்களோடு பேச வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா மண்ணிலே அந்த காணியை வாங்கி மஸ்ஜிதுன் நபவியை உருவாக்குகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை வெறும் தொழும் இடமாக, வெறும் ஐந்து நேரம் தொழக்கூடிய இடமாக மாத்திரம் நபி அவர்கள் மஸ்ஜிதை பயன்படுத்தவில்லை. மாறாக மஸ்ஜிதை அங்கு மார்க்கத்தினுடைய அறிவு போதிக்கப்படுகின்ற ஒரு இடமாக, குடும்பங்களுக்கிலே பிரச்சனை வருகின்ற போது அங்கு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு காலி கோட்டாக, ஒரு சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை முன்வைக்கின்ற போது அதை சமாதானம் செய்து வைக்கின்ற ஒரு தலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எனவேதான் நபி அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே இருந்துதான் சில மக்கள் யாசகம் கேட்டு வருவார்கள், அந்த மக்களுக்கு சுய தொழிலை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு தலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை அமைத்துக் கொண்டார்கள். ஒரு மனிதர் வருகிறார், ஒரு நாள் வருகிறார், இரண்டு நாள் வருகிறார், மூன்று நாள் வந்திருக்கிறார், வந்து மக்களிடத்திலே யாசகம் செய்கிறார், ஹதியா கேட்டுக் கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த மனிதன் மூன்று நாட்களாக மக்களிடத்திலே கையேந்திக் கொண்டிருக்கிறான். எனவேதான் நபி அவர்கள் அந்த மனிதனை அழைக்கிறார்கள், கேட்டார்கள், உன்னிடத்தில் என்னப்பா இருக்கிறது, மூன்று நாட்களாக நீ கையேந்திக் கொண்டிருக்கிறாய், இதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னோட பெருமதியான சாமணம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அந்த மனிதர், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் எதுவுமே கிடையாது. அப்பொழுது ஒரு கூளை வைத்திருந்தார், ஒரு ஜக்கை வைத்திருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜக்கை ஏலம் போடுகின்றார்கள், வெந்தேசி போடுகின்றார்கள். அதிலே இருந்து கிடைத்த அந்த பணத்தை கொடுத்து உனக்கு என்ன தொழில் செய்ய முடியுமோ அந்த தொழிலுக்கு தேவையான சாமானத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அந்த மனிதரை அனுப்புகின்ற போது அந்த மனிதர் ஒரு கோடரியை வாங்கி கொண்டு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினால் அந்த கோடரிக்கு பிடியை போட்டு அந்த மனிதரை கொடுத்து அனுப்புகின்றார்கள். நீர் சென்று இதனால் பிழைத்துக் கொண்டு நான் ஒரு 15 நாட்களுக்கு உன்னை சந்திக்க கூடாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை அனுப்பி வைக்கிறார்கள். எனவே நான் நபியுடைய அந்த உத்தரவின் பிரகாரம் அந்த மனிதரும் வெளியாக சொல்லுகின்றார். அவர் விறகு வெட்டி சம்பாதிச்சு 15-20 நாட்களுக்கு பின்னால் மீண்டும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், உனக்கு என்ன நடந்தது? அவர் விளக்கத்தை சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் இவ்வாறு விறகு வெட்டி வியாபாரம் செய்து இந்த அளவு பொருளாதாரத்தோடு நான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு துஆ செய்து, இவ்வாறு தான் நாங்கள் கையேந்துவதை விட நாங்கள் சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து ஒரு சுய தொழில் வழிகாட்டலை உருவாக்கி கொடுக்கின்றார்கள். தூதுவர்கள் வருகின்ற போது வெளிநாட்டுகளில் இருந்து வெளியூர்களில் இருந்து வருகின்ற அந்த மனிதர்களை எவ்வாறு கண்காணிக்க வேண்டும், தூரத்து பிரதேசத்திலிருந்து வந்துவிட்டால் அந்த மனிதன் பள்ளிக்கு வந்து சேருகின்றார், அவரை எவ்வாறு கண்காணிக்க வேண்டும், எவ்வாறு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்ச்சியோடு ஒவ்வொரு மனிதனும் செயல்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்ததன் பின்னால், யாராவது முசாஃபிர்கள் பிரயாணிகள் இருக்கிறார்களா, அல்லது தூரத்து பிரதேசத்திலிருந்து யாராவது வந்திருக்கிறார்களா, அல்லது யாராவது இந்த மனிதருக்கு ஒரு நாள் தங்க வைத்து இவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா,
இவருடைய தேவை என்ன என்று விளங்கி இவருக்கு உதவி செய்ய முடியுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அந்த மஸ்ஜிதை பயன்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் வரலாற்று கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. இதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான சஹாபாக்களை அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் அழுகிறார்கள், சொன்னார்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு வறுமை கோட்டிலே வாழ்ந்தேன், நபியுடைய அந்த திண்ணையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், நாங்கள் 70 சொச்சம் சஹாபாக்கள் நபியுடைய சுஹபத்திலே அந்த அஹலு சுஃபா என்ற அந்த திண்ணையிலே நாங்கள் நபிக்கு வருகின்ற அந்த உணவுகளை, நபிக்கு எப்போதாவது வருகின்ற அந்த பானங்களை உண்டு குடித்துக் கொண்டு இருந்துதான் நபியிடத்திலே நாங்கள் இப்படியான ஹதீதுகளை படித்தோம். இவ்வாறு ஏழ்மையாக வறுமையாக வாழ்ந்த நாங்கள் இன்று இந்த அபு ஹுரைரா கித்தான் என்ற அந்த பெருமதியான துணியினால் புடவையினால் தன்னுடைய மூக்கை துடைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு செல்வம் இந்த அபு ஹுரைராவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வாறு அழுத வரலாறுகளை பார்க்கின்றோம். எனவேதான் அந்த சஹாபி எங்கே அப்படியான பயிற்சியை பெற்றார்கள் என்றால், தனக்கு உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு எந்த பானமும் இல்லை, நபியிடத்திலே வருகின்ற அந்த உணவுகளை பானங்களை அறிந்து கொண்டு நபியுடைய சுஹபத்திலே மஸ்ஜிதுடைய சூழலில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு மேதையாக ஹதீஸ் துறையிலே மிக பாண்டித்யம் பெற்ற ஒரு சஹாபியாக விளங்குகின்றார்கள். சையதுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்தும் நபியுடைய அந்த சுஹபத்திலே நபியுடைய அந்த மஸ்ஜிதுனுடைய மாஹவுல்ல இருந்து எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஃபகீஹா, மார்க்கத்துடைய சட்டத்தை பேசுகின்ற அதிலே வருகின்ற என்னென்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் இவ்வாறு இவ்வாறுதான் என்று பிரித்து அறிவித்து சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுக்குகின்ற மூத்த சஹாபாக்கள், ஆண் சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்படுகின்ற போது நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சென்று படிக்கக்கூடிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் இவர்களை உருவாக்கிய மைதானம் என்ன, இவர்களை உருவாக்கிய பாடசாலை என்ன, இவர்களை எந்த யூனிவர்சிட்டியில இவர்கள் படித்தார்கள் என்று பார்த்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடிசை, அந்த ஈச்சம் ஓலையால் வேயப்பட்ட அந்த மஸ்ஜிதுக்குள்ளே இருந்துதான் இப்படியான புனிதர்கள் உலகத்திலே உருவாகினார்கள் என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். நபியுடைய காலத்திலே இப்போது இருக்கின்ற அமைப்பிலே மஸ்ஜிது நபவி இருக்கவில்லை. சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், சுபஹுடைய தொழுகையை நாங்கள் சுஜூது செய்வோம், அன்று இரவு மழை பெய்திருக்கும், இதனால் நாங்கள் சுஜூது செய்துவிட்டு எழும்பினால் நெற்றியிலே அந்த மண்ணுடைய சேறு எங்கள் நெற்றிகளிலே ஒட்டிக்கொள்ளும், அவைகளை நாங்கள் தடவிக்கொள்வோம், தட்டிவிடுவோம் என்பதாக சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த அந்த மஸ்ஜிதுடைய அமைப்பை பற்றி சொல்லுகின்றார்கள். எனவே நான் அன்புக்குரியவர்களே, மஸ்ஜிதுடைய சிறப்புகள் எங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுடைய முக்கியத்துவங்கள் எங்களுக்கு தெரியும். எனவேதான் ஒருவர் மஸ்ஜிதுக்குள்ளே வந்து தூஷணம் பேசுவது அல்லது தாறுமாறாக பேசுவது அல்லது அசிங்கமாக நடப்பதை நாங்கள் யாரும் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். மஸ்ஜிதுக்கு யாராவது கல்லடித்தால் அல்லது யாராவது ஏதாவது இழுக்கான முறையில் மோசமான முறையில் பேசிவிட்டால் அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்படி இருக்கத்தக்க இருந்த போதிலும் நாங்கள் தொழுகின்ற நாங்கள் மஸ்ஜிதை சூழ உள்ள அந்த குடும்பங்கள், மஸ்ஜிதை சுற்றி உள்ள அந்த மஹல்லாவிலே வாழுகின்ற நாங்கள் எந்த அளவு எங்களுடைய மஸ்ஜிதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குகின்றோம், எந்த அளவு எங்களுடைய மஸ்ஜிதை நாங்கள் கண்காணிக்குகின்றோம், மஸ்ஜிதுடைய சொத்துக்களுக்கு எந்த அளவு நாங்கள் பாதுகாவலர்களாக இருக்கிறோம், என்னால் மஸ்ஜிதுடைய ஒரு சொத்தை, ஒரு கோப்பையை அல்லது ஒரு டெப்பை அல்லது ஏதாவது ஒரு பொருளை என்னால் பாதுகாக்க முடிகிறதா, நான் மஸ்ஜிதுடைய ஒழுங்குகளை, மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தினால் சொல்லப்படுகின்ற விடயங்களை நான் பேணி அந்த மஸ்ஜிதுடைய கௌரவத்தை, மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடிகிறதா என்று பார்க்கின்ற போது, இன்று நாங்கள் எவ்வளவு விடயங்களை நாங்கள் மஸ்ஜிதுக்குள்ளே ஒவ்வொரு மஹல்லாவிலும் வாழக்கூடிய அந்த சகோதரர்கள் நடந்து கொள்ளுகின்ற முறைகளை பார்க்கின்ற போது, மஸ்ஜிதோடு நாங்கள் எந்த அளவு தொடர்போடு இருக்கிறோம், அந்த மஸ்ஜிதுடைய சொத்துக்களை, மஸ்ஜிதுடைய சூழல்களை, மஸ்ஜிதுடைய சுற்றுப்புறங்களை பாதுகாக்குகின்ற அல்லது சுத்தமாக வைத்துக் கொள்ளுகின்ற இந்த விடயத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகின்றோம் என்று பார்த்தால் நிச்சயமாக எங்களால் அதிகமான தவறு இழைக்கப்படுகின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. எனவேதான் மஸ்ஜிதினுடைய முக்கியத்துவம், மஸ்ஜிதினுடைய ஒழுக்கங்கள் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதற்கு இணங்கதான் இந்த தலைப்பிலே நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுனுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற போது இந்த பூமிக்கு மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மஸ்ஜிதை அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து, அல்லாஹுடைய சோதனையிலிருந்து, பொதுவாக ஒட்டுமொத்தமாக இறங்குகின்ற அந்த சோதனைகள் இருந்து பாதுகாக்குகின்ற ஒரு தளமாக, பாதுகாப்பு கேடயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மஸ்ஜிதை அமைத்து வைத்திருக்கிறான். ஒரு சோதனை முடிவு செய்யப்பட்டு வானத்திலிருந்து இறங்குகின்றது. இந்த நேரத்திலே மஸ்ஜிதுக்குள்ளே ஒரு மனிதர் சுஜூதிலே இருக்கின்றார், அல்லது இழுத்துக்காஃபுடைய நீயத்தோடு அவர் ஜிக்ரிலே அல்லது ஃபிக்ரிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அல்லது தீனுடைய முதாக்கராவிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த மனிதனுக்காக வேண்டி இந்த மனிதனுடைய செயலை அல்லாஹ் கபூல் செய்து அந்த தண்டனை அல்லாஹ் பூமியிலே இருந்து பூமிக்கு வராமல் அப்படியே தடுத்து விடுகிறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அல் மலாஇகத்து ஜுலஸாஉஹும், அந்த மஸ்ஜிதுக்குள்ளே மலக்குகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன் காபு யஃதகிதூனஹும், யாரெல்லாம் மஸ்ஜிதை பற்றி பிடித்துக் கொண்டு தன்னுடைய கால நேரங்களை பள்ளிக்கு ஒதுக்கி பள்ளி வாசலுக்குள்ளே அவர்கள் தன்னுடைய கூடுதலான நேரத்தை கவனம் செலுத்துவார்களோ, இப்படியான மனிதர்களோடு மலக்குகள் சகவாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு மிகவும் நெருக்கமான உறவை பேணிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு மனிதன் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே அந்த மலக்கு கண்டுபடவில்லை என்றால் அந்த மனிதனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். அப்படியான ஒரு மனிதன் நோயாளியாகிவிட்டால் அந்த மலக்குகள் நோய் விசாரிக்கின்றார்கள். அந்த மனிதன் ஏதோ ஒரு தேவைக்கு, ஒரு தேவை ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை வருகின்ற போது மலக்குகள் அந்த மனிதனுக்கு அவருக்கு தெரியாத அமைப்பிலே உதவி செய்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஜலீசுல் மஸ்ஜித் அலா தலாத் ஹிஸால், ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ளே வர வேண்டும், அவனிடத்தில் மூன்று பிரதானமான நோக்கங்கள் இருக்க வேண்டும். அந்த மஸ்ஜிதை அவன் பாதிக்குகின்ற போது, அந்த மஸ்ஜிதுக்குள்ளே நான் செல்லுகின்ற போது மூன்று விதமான பிரயோசனங்களை அடைந்த நிலைமையில் நான் மஸ்ஜிதை விட்டும் வெளியே வர வேண்டும். அந்த மூன்று பிரயோசனங்களையும் நோக்கங்களையும் மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். முதலாவது சொன்னார்கள், அஹுன் முஸ்தஃபாதுன், அந்த மனிதர் பள்ளிக்குள்ளே வருகின்றார், ஒரு சகோதரரை சந்திக்கின்றார், அது ஹசரத்தாக இருக்கலாம், முஅஸ்தினாக இருக்கலாம், அல்லது பள்ளிக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கலாம், அது ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அவர் வருகின்றார். வருகின்ற நேரத்திலே அங்கு இருக்கின்ற அந்த மனிதரோடு அவர் கலந்து பேசுகின்றார், கதைக்குகின்றார். அதன் மூலமாக ஏதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோசனமான ஒரு பாடத்தை படித்தவராகத்தான் மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து அவர் வெளியே வர வேண்டும். இரண்டாவது, அல் கலிமத்துன் முஹ்கமத்துன், அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வியாபாரம் சம்பந்தமான, அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான, அல்லது தன்னுடைய பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமான சமூக விடயங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு சட்டத்தை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ரஹ்மத்தும் முன்தல்லரா, அல்லாஹுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்த நிலையில் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே அவர் வர வேண்டும். எனவேதான் அவர் அவ்வாறு வந்து அல்லாஹுவை திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய அந்த அருளை பெற்ற நிலைமையில் அவர் மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து வெளியே வர வேண்டும். இந்த மூன்று அடிப்படையிலே தான் ஒரு மனிதன் தன்னுடைய பள்ளி வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவேதான் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவேதான் மஸ்ஜித் என்பது ஒரு சமூகத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கின்றது. எனவேதான் ஒரு மஸ்ஜித் என்பது அந்த ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் தீர்மானிக்குகின்ற, அந்த அங்கிருந்துதான் மஷூரா செய்யப்பட்டு அந்த விடயங்கள் நடைபெறுகின்ற ஒரு தளமாக மஸ்ஜித் அமையப்பெற்றிருக்கிறது. எங்களுடைய திருமண விடயமாக இருக்கலாம், எங்களுடைய சொந்த விடயமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பிரச்சனையான ஒரு விடயமாக இருக்கலாம், எனவேதான் அதை நாங்கள் பள்ளி வாசலுக்குள்ளே வந்து பள்ளியில் இருக்கின்ற முக்கியஸ்தர்களோடு அதை முன்வைத்து நாங்கள் அங்கிருந்து ஒரு தீர்வை பெற்று ஒரு மசூராவை எடுத்து அதை செயல்படுத்துகின்ற போது நிச்சயமாக நாங்கள் அதிலே பெரிய கயிறுகளையும் பரக்கத்துகளையும் அடைந்து கொள்ள முடியும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் படிக்கின்ற பெரிய ஒரு பாடமாக இருந்தது. நபியிடத்திலே வந்து ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு விதமான கேள்விகளை கேட்பார்கள். தன்னுடைய கடன் பிரச்சனையாக இருக்கும், தன்னுடைய பிள்ளையினுடைய பிரச்சனையாக இருக்கும், தன்னுடைய தான் ஒரு பொறுப்பில் இருந்தால் அந்த பொறுப்பை பற்றி நபியிடத்திலே வந்து பள்ளிக்குள்ளே வந்து தான் முறையிடுவார்கள். எனவேதான் இதனால் தான் பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்ன தகுதியோடு இருக்க வேண்டும், என்னென்ன தகமைகள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி தருகின்றது. எனவேதான் பள்ளியுடைய பொறுப்பை சுமந்தவர்கள், பள்ளியுடைய நிர்வாகத்தை செய்வதற்கு முன்வந்திருப்பவர்கள் அல்லது மக்களால் தெரிவு செய்து பள்ளி வாயிலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய மஹல்லாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய விடயங்களையும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்தந்த வீட்டிலே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலைமைகளையும் முழுமையாக அந்த நிர்வாகம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த மஹல்லாவிலே ஒரு நன்மையான விடயம் நடைபெற்றாலும் நிர்வாகம் தான் அதற்கு பொறுப்புதாரிகள். ஒரு தீமையான விடயம் நடைபெறுகின்ற போதும் நிர்வாகம் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவைப்பாடுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான சரியான வழிகாட்டலை எங்களுடைய மஹல்லாவை அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் பின்பற்றக்கூடிய மனிதர்களாக அவர்களை உருவாக்குகின்ற விடயங்களை அந்த மக்களுக்கு அந்த வழிகாட்டல்களை போதிக்க வேண்டிய காட்டிக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை பொறுப்புதாரிகள் சுமந்திருக்கின்றார்கள், அந்த நிர்வாகிகள் சுமந்திருக்கின்றார்கள். எனவேதான் கட்டுமானம் கட்டுவதற்கு, காணி பூமி வாங்குவதற்கு, பள்ளியுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு என்பதற்காக அல்லது வருமானங்களை தேடுவதற்காக வேண்டி மாத்திரம் நிர்வாக பொறுப்பு அவர்களிடத்தில் ஒப்படைக்கவில்லை. மாறாக இந்த பொறுப்புகளோடு இணைந்ததாக ஒரு மனிதனுடைய அவர்களுடைய தீனின் பக்கம் அந்த மனிதனுடைய வழிகாட்டலை செய்விக்கின்ற மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை தான் அந்த நிர்வாகிகள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படியான நிர்வாகிகளுக்கு நாங்கள் மஹல்லாவிலே வாழுகின்ற நாங்கள் எவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்றது, அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல வலில் அம்ர மின்கும், நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களிலே யாரெல்லாம் பொறுப்புதாரிகளாக உங்களுடைய விடயங்களுக்கு யாரெல்லாம் தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே நீங்கள் மூன்று பேர் ஒரு பிரயாணம் செய்தால் ஃபல்யுஅம்மிர் வாஹிதஹும், உங்களிலே அந்த மூன்றில் ஒருவரை நீங்கள் அமீராக பொறுப்புதாரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களிலே அமீராக்கப்படுபவர் பொறுப்புதாரியாக ஆக்கப்படுவர், அவர் ஒரு உங்களிலே ஒரு தாழ்ந்த மனிதராக இருக்கலாம், பார்ப்பதற்கு ஒரு அவலட்சணமான ஏதாவது ஒரு குறைபாடுள்ள அங்க குறைபாடுள்ள ஒரு மனிதனாக இருக்கலாம், அவர் பெரிய செல்வந்தனாக இருக்க வேண்டும், பெரிய படிப்புள்ளவராக இருக்க வேண்டும், அல்லது பெரிய ஏதோ ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை கிடையாது. மாறாக அவர் தக்குவா உள்ள ஒரு மனிதராக ஒரு பொறுப்பை கொடுத்தால் அந்த பொறுப்பை சரியான முறையில் செயல்படுத்துபவராக இருப்பாராக இருந்தால், இப்படியான ஒரு மனிதர் பொறுப்படுத்திருந்தால் அவர் என்ன தரத்தில் இருந்தாலும் அவருக்கு வழிபடுவது அவருடைய அந்த பிரஜைகளுடைய பொறுப்பு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர் மூக்கறுக்கப்பட்ட ஒரு ஹபஷி, ஒரு கருப்பினத்தை சேர்ந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு வழிபடுவது அந்த உமர அந்த பிரஜைகளுடைய பொறுப்பு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவேதான் நபி அவர்கள் இந்த வழிகாட்டலை செய்வதற்காக வேண்டித்தான் ஒரு யுத்தத்திலே உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறிய வயதுடைய சஹாபி, அந்த யுத்தத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். வயதிலே முதிர்ந்த மூத்த சஹாபாக்கள் இருக்கத்தக்க வயதிலே குறைந்த 17-18 வயதுடைய ஒரு சஹாபியை அமீராக போட்டு நியமித்து நபி அவர்கள் அனுப்புகின்றார்கள். ஏன், அந்த மூத்தவர்களாக இருந்தாலும் ஒரு அமீருக்கு எவ்வாறு வழிபட்டு நடக்க வேண்டும் என்ற, ஒரு பொறுப்புதாரிக்கு எவ்வாறு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை படிப்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறு செய்து காட்டியிருக்கின்றார்கள். எனவேதான் அந்த அடிப்படையிலே தான் பள்ளிவாளருடைய நிர்வாகம் என்பது அந்த மக்களுடைய ஒரு பிரயோசனத்துக்காக வேண்டி சில வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். செருப்பை இவ்வாறுதான் வைக்க வேண்டும், அதற்கான கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு செருப்புகளை இந்த இடத்திலே தான் வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அந்த இடத்திலே தான் வைக்க வேண்டும். நான் எப்படியாவது வைப்பேன், இங்கு ஒரு செருப்பை வைப்பேன், என்னுடைய செருப்பு நான் ஏண்ட சல்லியை கொடுத்து வாங்கியது, அதை பாதுகாப்பதற்கு எனக்கு தெரியும், ஏண்டோ ஹவுலுக்கு பக்கத்திலே ஒரு செருப்பையும் டொய்லெட்டு பக்கத்திலே ஒரு செருப்பையும் இவ்வாறு வைக்குகின்ற போது, அல்லது அந்த நிர்வாகத்துடைய அந்த கட்டுப்பாட்டை மீறி தான் நினைத்தபடி செருப்பை வைத்துவிட்டு அது இல்லாமல் போனதின் பின்னால் நிர்வாகத்துக்கு ஏசுவதிலே எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே அன்புக்குரிய இவ்வாறு பள்ளிவாசல்களிலே நடைபெறுகின்ற ஒரு வழக்கமாக இருக்கின்றது. பள்ளிவாசல்களில் இன்று அழகான முறையில் அதற்கான செருப்பு வைப்பதற்கான கவுண்டர்கள் தயாரிக்கப்பட்டு அதற்கான ஒரு பொறுப்பாளரையும் நியமிக்கப்பட்டு அதற்கு நம்பர்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை நாங்கள் கொழும்பு போன்ற பகுதிகளிலே பார்க்கின்றோம். ஆனால் இருந்தாலும் அதை மீறி செயல்பட்டு அது இல்லாமல் போனதுக்கு பின்னால் நிர்வாகம் கண்ணை பார்த்து எங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இதை பார்ப்பதில்லையா என்று மக்கள் இலகுவான முறையில் சப்தமிட்டு செல்லுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு அதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள். எனவேதான் எங்களுடைய வாகனங்களை கண்ட இடத்திலே நாங்கள் அது இந்த பள்ளி என்று மாத்திரமல்ல, சில பள்ளிகளில் வசதியான இடங்கள் இருக்கிறது, இருந்தாலும் வார வழியிலே வைத்துவிட்டு அவர் இறங்கிவிட்டு பள்ளிக்குள்ளே வந்து சுண்ணத்து தொழுது பறந்து தொழுது ஏனைய அமல்களை எல்லாம் நிறைவேற்றி வெளியிலே வருகின்ற போது அவருக்கு தெரியாத பெரிய ஒரு பிரச்சனை நடந்து முடிந்திருக்கும். ஒரு மாற்று மத சகோதரர் அல்லது வேறு யாருடைய அவர் அவசர தேவைக்காக வேண்டி வந்த ஒரு மனிதர் அவருடைய வாகனத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் தடமாறுகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த கட்டத்திலே நிர்வாகிகளுக்கு ஏசுவதிலே அல்லது அங்கிருக்கின்ற ஹசரத்துக்கு அங்கிருக்கின்ற முஅதினுக்கு ஏசுவதிலே எந்த பிரயோசனமும் கிடையாது. ஏன், அவர்கள் ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறார்கள், ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். அந்த முறையை நாங்கள் தவறவிட்டு விட்டு அந்த பொறுப்புதாரிகளுக்கு ஏசுவதில் பேசுவதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய பள்ளிவாசலை ஒரு சொந்த வீட்டை விட மோசமான நிலையில்தான் இன்று மக்கள் பாவிக்குகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இன்று பார்த்தால் இரண்டு பேர் மூன்று பேர் அவர்களுக்கு தொழிலும் கிடையாது, எதுவும் கிடையாது, வயசு போய்விட்டது. அதே போன்று ஒரு அளவான தனக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரத்தை என்ன செய்கின்றார், பள்ளிக்குள்ளே வருகின்றார். அங்கே இரண்டு பேர் மூன்று பேர் இருப்பார்கள், இவரும் நாலாவது ஒரு நபராக சேர்ந்து கொள்கின்றார். நாலு பேரும் சேர்ந்தால் காலையில் 8-9 மணியிலிருந்து துஹர் வரைக்கும் தனக்கு எதெல்லாம் படுவதோ அதையெல்லாம் பேசி முடிச்சு அது இன்னத்தனுடைய பலாயாக இருக்கலாம், இன்னத்தனை பற்றிய புறமாக இருக்கலாம், இன்னத்தனுடைய ரகசியமாக இருக்கலாம், இன்னத்தனுடைய கல்யாண விஷயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நல்லதிலே ஆரம்பிச்சு தீயது வரைக்கும் முடித்து அது ஜோக்குகள் சொல்லப்பட்டு அது ஹஹாண்டி சிரிக்கப்பட்டு இப்படி ஒரு அசிங்கமான நிலைகள் இன்று மஸ்ஜிதுகளுக்குள்ளே நடைபெறுகின்ற மிக ஒரு மோசமான நிலையை பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். பள்ளிவாசலுக்குள்ளே வீண் பேச்சுக்கள் பேசுவது, பள்ளிவாசலுக்குள்ளே இவ்வாறு வெடி சிரிப்புகள் சிரிப்பது, பள்ளிவாசலுக்குள்ளே இவ்வாறு உட்கார்ந்து கொண்டு கூடி உட்கார்ந்து கொண்டு பேசுவது ஒரு மனிதனுடைய 40 வருஷத்துடைய அமலை அப்படியே இல்லாமலாக்கிவிடும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசல்களிலே சத்தமிடுவது, பள்ளிவாசல்களுக்குள்ளே கூச்சல் இடுவது, பள்ளிவாசல்களுக்குள்ளே சப்தமாக சிரிப்பது, இப்படியான விடயங்கள் எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே பூகம்பம் ஏற்படுவது, உலகத்திலே நிலநடுக்கம் ஏற்படுவது, இப்படியான தண்டனைகளை இது கொண்டு வந்து சேர்க்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நான் அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து கொண்டுதான் அவருடைய தொழில் விஷயத்தையும் பேசுகின்றார். டெலிபோன் அடிக்கிறது, பள்ளிகளில் நிம்மதியாக இன்று தொழ முடியாத ஒரு சூழ்நிலை. பள்ளியினுடைய எந்த மூலையை பார்த்தாலும் உங்களுடைய தொலைபேசிகளை ஆஃப் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை ஆஃப் செய்து கொள்ளுங்கள் என்று வலைத்து போர்டுகள் போடப்பட்டிருக்கிறது. சில பள்ளிவாசல்களிலே இக்காமத்தை சொல்லுவதற்கு முன்னால் முஅஸ்ஸின் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை ஆஃப் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் என்று சொல்லிவிட்டுத்தான் இக்காமத்தை சொல்லுகின்ற எத்தனையோ பள்ளிவாசல்களும் இருக்கிறது. இமாம்கள் சஃபுல் இஸ்லா ரஹ்மக்குமுல்லா என்று சொல்லிவிட்டு சஃபுகளை சீர் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை ஆஃப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தொழுவிக்குகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, தொழுகை என்னும் பார்க்காமல் அந்த தொலைபேசிகள் அது சிலர்கள் பாட்டுகளை போட்டு வைத்திருக்கிறார்கள், சிலர்கள் மியூசிக்களை போட்டு வைத்திருக்கிறார்கள், சிலர்கள் கசீதாக்களை போட்டு வைத்திருக்கிறார்கள். இது தொழுது கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அடுத்த மனிதனுடைய தொழுகைக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லது தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே தொழுகை அல்லாத நேரத்திலே ஒரு கோல் வருகிறது, அவர் பள்ளிக்குள்ளே இருந்து கொண்டுதான் அவருடைய வியாபார விஷயத்தை பேசுகின்றார், அல்லது ஏதாவது சொந்த விஷயத்தை பேசுகின்றார், அல்லது மனைவி கோல் எடுத்து இவர் பள்ளிக்குள்ளே இருக்கின்றார், அதை வாங்கிக் கொண்டு வாருங்கள், இதை வாங்கிக் கொண்டு வாருங்கள் சொல்லுகின்ற அந்த கோலை பள்ளி வாசலுக்குள்ளே இருந்து கொண்டுதான் அவர் அட்டன் பண்ணி அதற்குரிய பதில்களை சொல்லுகின்ற ஒரு மோசமான நிலையை பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், யார் பள்ளி வாசலுக்குள்ளே வியாபாரத்துடைய பேச்சுக்கள், வியாபாரம் செய்தாலும் சரி அதுக்கு உதவியாக இருந்தாலும் சரி இப்படியான வியாபாரங்கள் லா ரத்தல்லாஹ் லா அர்பஹல்லாஹ், அவருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை உண்டாக்காமல் இருக்கட்டும், அவருக்கு லாபம் இல்லாமல் போகட்டும், நஷ்டமடையட்டும் என்று ஒரு மனக்கு இவ்வாறு அவருக்கு பதுவா செய்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இன்று எத்தனையோ புரோக்கர்கள் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வருகின்ற போதுதான் அவருக்கு ஒரு கோல் வருகின்றது, அங்கே இருந்து கொண்டுதான் சொல்லுகின்றார், இங்கே வீடு இருக்கிறது, இங்கே கடை இருக்கிறது, அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் என்று. இப்படி அது புரோக்கர் தொழிலாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய வியாபாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்குள்ளே பேசுவதற்கு அனுமதியே கிடையாது. ஒரு மனக்கை கொண்டு அல்லாஹ் பதுவா செய்ய வைக்கிறான், உனக்கு அல்லாஹ் இந்த லாபத்தையும் தராமல் இருக்கட்டும் என்று பதுவா செய்யப்படுகிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். இதே போன்றுதான் ஒரு காணாமல் போன ஒரு பொருளை கூட பள்ளிவாசலுக்குள்ளே தேடக்கூடாது, அதை அறிவிப்பு செய்யக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், அவ்வாறு தேடப்படுமாக இருந்தால், அவ்வாறு அறிவிப்பு செய்யப்படுமாக இருந்தால் லா ரத்தல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு அதை திருப்பி தராமல் இருக்கட்டும் என்று ஒரு மனக்கை கொண்டு பதுவா செய்யப்படுகிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைக்கின்றார்கள். இதே போன்றுதான் நபி அவர்கள் பள்ளிக்குள்ளே வருகின்ற போது பச்சை வெங்காயம், வெள்ளை பூடு இப்படியான அடுத்த மக்களுக்கு அவருடைய வாயினால் அல்லது தன்னுடைய உடம்பினால் அடுத்த மக்களுக்கு துருவாடை வீசக்கூடிய ஒரு பொறுக்க முடியாத அந்த நாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் பள்ளிக்குள்ளே வராதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். நபியுடைய காலத்திலே வெள்ளை பூட்டையும் வெங்காயத்தையும் சொன்னார்கள் என்றால் இன்றைய காலத்திலே நாங்கள் பீடி சிகரெட்டை தான் சொல்ல வேண்டும். அவர்கள் வீடிலே இருந்து வருகின்ற போது, கடைக்குள்ளே இருந்து வருகின்ற போது டீயை குடித்து விட்டு சிகரெட்டையும் பற்றி கொண்டு கடைசி டம்மை பள்ளியினுடைய கேட்டிலே வைத்து ஊதிவிட்டு அப்படியே வந்து பள்ளியிலே சஃபுலே நின்று தொழுகின்றார்கள். மிஸ்வாக் செய்வது கிடையாது, வாயை கழுவுவது கிடையாது, கேட்டால் வீட்டிலே இருந்து உதவு செய்து கொண்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்திலே நின்று தொழுகின்றார். அடுத்த மனிதனுக்கு அது பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வாறு ஒரு மனிதனால் அடுத்த மனிதன் துன்புறுத்தம் செய்யப்படுவானாக இருந்தால் அவனோடு கூட நின்று தொழுகின்ற மலக்கு, அது ஒரு மலக்கும் சேர்ந்து, மலக்குகளும் சேர்ந்துதான் தொழுகின்றார்கள், அந்த மலக்குகளும் நோவினைப்படுகின்றார்கள், பெரும் துன்பப்படுகின்றார்கள், வேதனை அடைகின்றார்கள் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, சிலர்கள் அதாவது பஜாரிலே நடமாடிவிட்டு அந்த வியர்வையோடு அந்த அழுக்கோடு அப்படியே வந்து திடீர் புடீர் என்று வந்து தொழுவார்கள். எனவேதான் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் தொழ வேண்டும். இருந்த போதிலும் நாங்கள் எங்களுடைய ஆடையினுடைய நிலைமை என்ன, உடுப்புடைய நிலைமை என்ன, என்னுடைய கால் சுத்தத்துடைய நிலைமை என்ன, என்னுடைய வாயுடைய நிலைமை என்ன, இதனால் தான் நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு ஃபர்ல் என்று கஷ்டமில்லை என்றுமாக இருந்தால் மிஸ்வாக்கை நான் ஃபர்லாக்கியிருப்பேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே நான் மிஸ்வாக் செய்வது சுன்னத்து, எங்களுடைய உடைகளை சுத்தமாக எடுத்துக்கொண்டு பள்ளிக்குள்ளே வருவதை சுன்னத்து. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது, குது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் பள்ளிவாசல்களுக்குள்ளே உங்களுடைய உடுப்புகளை அலங்காரங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், நல்ல முறையில் நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகின்றது. இந்த எத்தனை பேரை பார்க்கின்றோம், ட்ரௌசர் உடுக்குகின்றார்கள், சாரம் உடுக்குகின்றார்கள், கரண்டைக்கு காலுக்கு கீழே அது வலிகின்றது, அவர் வீட்டு ரோட்டிலே நடந்து வருகின்றார், அதன் மூலமாக அவருடைய ட்ரௌசருடைய கால் அந்த ரோட்டில் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம், ஊத்தைகளை எல்லாம், நஜிசுகளை எல்லாம் சுமந்து கொள்ளுகின்றது. அந்த நஜிசோடு வந்து தண்ணீரை ஊத்துகின்றார், அந்த ஊத்துகின்ற சந்தர்ப்பத்திலே தண்ணீர் அந்த ட்ரௌசர் காலிலே தெறிக்கிறது, அந்த சொட்டு சொட்டாக சில நேரம் ட்ரௌசர்ல இருந்து வடிகிறது, அந்த வடிச்சலோடு அந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக வடிய அப்படியே வந்து நின்று தொழுகின்றார். பாருங்கள், இது காப்பட் போடப்பட்டிருக்கிறது, இந்த காப்பட்ல அந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக வருகிறது, இது அப்படியே விழுந்து அது அப்படியே சுஜு செய்ய முடியாத நாட்டம் ஏற்பட்டுவிடும். அல்லது இன்னொரு மனிதர் அந்த தண்ணிக்கு மேலே மிரிக்குகின்றார், அதை மிரித்துக் கொண்டு பள்ளி முழுக்க நடந்து கொண்டிருக்கிறார். எனவே அதுக்கு பின்னால் யாரெல்லாம் நடப்பார்களோ ஈரக்காலோடு அந்த நஜீஸ் ஒட்டுகின்ற போது அடுத்த மனிதர்களுடைய தொழுகையும் பாத்திலாகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. எனவே இதெல்லாம் இஸ்லாம் பள்ளிக்குள்ளே நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குகளை முறைகளை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே நான் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் மிக கண்காணிப்பாக பாதுகாப்பாக இருப்பது, மிகவும் கவனமாக இருப்பது ஒவ்வொருவருடைய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. அதே போன்றுதான் பள்ளியை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வது, இது மாஜினுடைய பொறுப்பு அல்ல, அல்லது அதுக்காக வேண்டி நியமிக்கப்பட்டவருடைய ஒரு பொறுப்பு அல்ல. பள்ளியை சுத்தமாக வைப்பது, இன்று பார்க்கின்றோம் எந்த பள்ளியாக இருந்தாலும் சின்னர் ஊத்தையை கண்டதும் ட்ரஸ்டி வந்து மாஜினுக்கு தான் சத்தம் போடுவது, அல்லது அந்த அந்த யாரை இந்த வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடத்திலேதான் சத்தம் போடுவது. அது ஒரு நியாயமாக இருந்துட்டாலும் அதைவிட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை என்ன, இது ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அமர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிபினாஇல் மஸ்ஜித் ஃபித்தூர் வ அன்துனல்லஃப வ துத்தய்யப. நபி அவர்கள் உங்களுடைய பகுதிகளில் நீங்கள் மஸ்ஜிதுகளை அமைத்துக் கொள்ளுங்கள், கட்டிக்கொள்வதற்கு ஏவினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பள்ளியை சுத்தமாக மனமாக வைத்துக் கொள்ளுமாறும் எங்களுக்கு ஏவினார்கள் என்பதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அபுதாவுதிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கின்றது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு ஊத்தையை கண்டால், ஒரு அழுக்கை கண்டால், நாங்கள் வருகின்றோம் மலசல கூடத்துக்கு வருகின்றோம், திடீரென்று யாரோ ஒரு சிறு பிள்ளை அதை அசிங்கப்படுத்தி விட்டு சென்று விட்டது, அதை நஜிசாக்கி விட்டு சென்றிருக்கின்றது, ஹா ஹூ என்று நாங்கள் ஊரை புரட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாங்கள் ரெண்டு பாலை தண்ணியை ஊற்றிவிட்டால் அது முடிந்துவிடும், அந்த அசுத்தம் நீங்கிவிடும், அதுக்குரிய நன்மையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு கிராமப்புற மனிதர் மஸ்ஜிதுக்குள்ளே சிறுநீர் கழித்து விட்டார். இந்த நேரத்தில் சஹாபாக்கள் துடித்துக் கொண்டு நிற்கிறார்கள், இவரை வெட்ட வேண்டும், பள்ளிக்குள்ளே சிறுநீர் கழித்து விட்டார் என்று. நபி அவர்கள் அமைதிப்படுத்தினார், தஊஹு அவரை விடுங்கள், அவர் நிம்மதியாக சிறுநீர் கழிக்கட்டும். ஏன், அவரை விரட்டினால் அவர் பள்ளி முழுக்க ஓடுவார், அந்த சிறுநீர் பள்ளி முழுக்க என்ன செய்யும், சிறுநீர் வடிந்து கொண்டே இருக்கும். தஊஹு அவரை விடுங்கள், அவர் நிம்மதியாக போய் முடியட்டும். அதுக்கு பின்னால் நபி அவர்கள் ஒரு பாலியிலே தண்ணீரை கொண்டு வர சொல்லி இதை ஊத்தி விடுங்கள், ஊத்தி கழிவிட்டார்கள். சொன்னார்கள், இது முடிந்து விட்டது, நீங்கள் இவ்வாறு இவரை விரட்ட அவரும் சிறுநீரோடு ஓட முழு பள்ளியும் நாசமாக, ஏன் இப்படியான ஒரு நிலைமை. நபி அவர்கள் எவ்வளவு அழகான பண்பான வழிகாட்டலை, அந்த பள்ளியை சுத்தம் செய்கின்ற முறையை படித்து தந்தார்கள். அவ்வாறு அசிங்கப்படுத்தி விட்டாலும் அப்படியான மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பெரிய ஒரு வழிகாட்டலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களை, நபி அவர்கள் எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதர் ஒரு பள்ளியிலே ஒரு குப்பையை ஊத்தையை காணுகின்றார், அதை புறக்கி அவர் வீசுகின்றார். எனவேதான் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவர்க்கத்து ஹூர்லிங்களை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு திருமணம் முடித்து வைப்பான். உலகத்திலே நாங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் மகர் கொடுக்க வேண்டும். எனவேதான் இந்த நன்மையை தான் அல்லாஹ் மகராக ஆக்கி கொடுக்கின்றான். அந்த ஹூர்லின் பெண்ணுக்குரிய மகராக அல்லாஹ் இந்த ஊத்தையை புறக்கி வீசியதற்காக அல்லாஹ் நன்மையை கொடுக்கின்றான். ஆக கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள், பள்ளியை துப்புரவு செய்வார்கள். அந்த பெண்மணியை திடீரென்று காணவில்லை. நபி அவர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்களிடத்திலே, இப்படி இந்த பெண்ணை நான் காணவில்லையே, எங்கே என்று. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி மௌத்தாகி விட்டார்கள், அடக்கம் செய்து விட்டோம். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா மா தலக்கும் மையுதுன், ஒரு மனிதர் மௌத்தாகி விட்டால் ஃபஆதினூனி, எனக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். நபி அவர்கள் அவ்வாறு சொல்லிவிட்டு வசல்லா அலைஹா, அந்த பெண்ணுக்காக வேண்டி சென்று அந்த மையவாடியிலே சென்று அந்த பெண்ணுக்காக ஜனாசா தொழுதார். நபி அவர்கள் தொழுது பின்னால் சில நாளிலே சொன்னார்கள், இன்னி ரஐதுஹா ஃபில் ஜன்னா, அந்த பொம்பளை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன். எந்த பொம்பளை? பள்ளியை துப்புரவு செஞ்ச பொம்பளை. அந்த பொம்பளை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன். லிமா கான தல்குத்துல் கதா மினல் மஸ்ஜித், பள்ளியிலே இருந்த அழுக்குகளை ஊத்தைகளை புரக்கிய அந்த பெண்ணை நான் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிய அல்லாஹ் அந்த பொம்பளை சொர்க்கத்திலே வாழ வைத்தான், அந்த காட்சியை நான் பார்த்தேன் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் கண்ணியமானவர்களே, எங்களுடைய பள்ளி எப்படி எங்களோட வீட்டை நாங்கள் அழகுபடுத்துவோமோ, எங்களோட வீட்டில் எங்களோட புள்ள டீயை கொட்டிட்டா நாங்கள் ஸ்பஞ்சை கொண்டு வந்து எங்களோட மனைவிக்கு கத்த மாட்டோம், எங்களோட மனைவி பிள்ளைக்கு ஏச மாட்டோம், நாங்களே பேசி சில நேரம் மனைவி வேலையில் இருந்துட்டா ஸ்பஞ்சை கொண்டு வந்து அதை தொடச்சி நாங்கள் துப்புரவு செய்வோம். எங்களுக்கு லீவ் ஒன்று கிடைச்சிட்டேன்னு சொன்னா நாங்கள் எப்படி எங்களோட வீட்டை நாங்கள் துப்புரவாக்குறோம், எங்களோட ஃபேனை துடைக்கிறோம், லைட்டை துடைக்கிறோம், ஜன்னலை துடைக்கிறோம், கழுவுறோம், எவ்வளவு வேலைகளை நாங்கள் செய்யறோம். இதே போல எங்களோட மஸ்ஜித் என்று நாங்க பொறுப்படுத்தி கிழமைக்கு ஒருக்காவோ அல்லது மாசத்துக்கு ஒருக்காவோ நாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து எங்களோட மஹல்லாவை நாங்க சர்மதானம் செய்வோம், எங்களோட மஹல்லாவை எங்களோட ஹவுல கழுவுவோம், எங்களோட டொய்லெட்டை கழுவுவோம், பள்ளிக்கு காணிக்குதா அங்க காடு பத்தி போய்க்குதா அதுல உள்ள துப்பராக்குவோம், கான் அடைச்சு போய்கிறா அதில் ஊத்தைகளை எடுத்து அதை மக்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்ன கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதுல வச்சிருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, எப்படி நாங்க மாச மாசம் நாங்க செலவு சொல்லலாம், நாங்க மாச மாசம் சந்தா கொடுக்கிறோம் தானே, அதரத்துக்கு மோதினுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் தானே, அல்லது எங்களை பிள்ளையில ஓத வச்சு அதுக்கு நாங்க ஏதோ ஒரு ஹக்கு கொடுக்கிறோம் தானே, நோன்பு நாளையில பெருநாள் நாளையில ஏதோ ஒரு ஹக்கு நாங்க பள்ளிக்கு கொடுக்கிறோம் தானே, இதோடு மாத்திரம் எங்களோட கடமை முடிஞ்ச நினைக்கப்படாது. அன்புக்குரியவர்களே, இது மாத்திரம் எங்களுடைய ஒரு கடமை அல்ல. எப்படி நாங்க எங்கட சொந்த விஷயமாக எங்கட வீட்டை எங்கட கடைய எங்கட இடங்களை நாங்க திட்டமிட்டு செய்யறோமோ, இதே போல எங்கட பள்ளிவாசலையும் எங்கட பள்ளிவாசலோடு இருக்கின்ற அந்த சூழலையும் நாங்க அழகுபடுத்தி சுத்தப்படுத்தி அதை பாதுகாக்கிறது எங்களோட மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்குது. இதே போலதான் பள்ளியுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது. சிலவங்க வக்ஃப் செய்திருப்பாங்க, சிலவங்க நினைச்சுவாங்கடா குர்ஆனை கொண்டாந்து வக்ஃப் செஞ்சிருப்பாங்க, யாசின் கிதாபுகளை வச்சிருப்பாங்க, மஞ்சள் கிதாபுகளை வச்சிருப்பாங்க, அல்லது பெரிய ஒரு காணியத்தான் தந்திருப்பாங்க, அல்லது ஒரு சந்தூக்கத்தான் எங்களுக்கு செஞ்சு அதை பள்ளிக்கு வந்து வக்ஃப் செஞ்சிருப்பாங்க. இதை யாரும் இப்ப வக்ஃப் செஞ்ச ஒத்தரணி செய்யலாது, ஏண்ட மாமா தான் இதை கொடுத்த, ஏண்ட இஷ்டப்படி நான் என்ன செய்யலும், அதை எடுத்துட்டு போயிலும், ஏண்ட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நான் அதை அனுபவிச்சுட்டு கொண்டாந்து வைக்கலும் என்று யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது, அல்லது பள்ளி ட்ரஸ்டிக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது. அன்புக்குரியவள், வக்ஃப் செய்ய பட்டு சென்றா அதை பாதுகாக்கிற எல்லோருடைய பொறுப்பு. ஒரு ஒரு பள்ளிக்காக வேண்டி ஒரு விஷயத்தை செய்யணும், அதுக்காக வேண்டி பொது சொத்தை விற்கிறதுக்கு மார்க்கத்தில் எங்கேயும் அனுமதிக்க இல்லை. எவ்வளவு பெருமதியான சொத்துக்கள் அது விலை கொடுத்து வாங்கப்பட்டு எவ்வளவு அதை வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள், அப்படியான மக்கள் எத்தனை பேர் கபருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அதனுடைய நன்மை அவர்களுக்கு பேய்த்து கொண்டிருக்கும். ஆனால் புதிதாக வருபவர்கள் நிர்வாகம் செய்பவர்கள் என்ன செய்யறார், அவர்களுடைய புத்திக்கப்பட்டபடி முதல் விற்கிறேன், அதை தனக்கு சல்லி தேவைப்படுது அதை விற்கிறேன். எனவே கண்ணியமானவர், இதெல்லாம் எங்களுக்கு மார்க்கம் எந்த வகையிலையும், அது பள்ளியாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், வேறு எங்களுடைய பொது ஸ்தாபனங்கள், எங்களுடைய பாடசாலையாக இருக்கலாம், பொது ஸ்தாபனங்களாக இருக்கலாம், எதுக்குமே எந்த அனுமதியும் மார்க்கம் எங்களுக்கு தரவில்லை. எனவே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை துகுதல், ஒரு பொது சொத்தை யார் தன்னுடைய சொந்த பொருளாக பாதிக்க ஆரம்பிப்பாரோ அவர் மிக விரைவிலே அல்லாஹுடைய தண்டனை எதிர்பார்க்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மஸ்ஜித் என்பதும் பொது சொத்து, பாடசாலை என்பதும் பொது சொத்து, ஹாஸ்பிட்டலுங்கிறதும் பொது சொத்து, எங்களுடைய ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எதெல்லாம் எங்களுக்கு பிரயோசனம் பொதுமக்களுக்கென்று பப்ளிக் பண்ணப்பட்டிருக்கிறதோ இதெல்லாம் ஒரு பொது சொத்தாக இருக்கிறது. அது சின்ன ஒரு கோப்பையாக இருக்கலாம், சின்ன ஒரு ஜொக்காக இருக்கலாம், அல்லது சின்ன ஒரு பேனாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை சேதப்படுத்துவதற்கோ எங்களுடைய சொந்த பொருளை போல பாதிக்கிறதுக்கோ எந்த வகையிலேயும் மார்க்கம் அனுமதி தரவில்லை. எனவேதான் இந்த ஒழுங்குகளை பேணி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவோமாக இருந்தால் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, ஒரு குருவி கூட்டுடைய அளவுக்கு நீங்கள் பள்ளி வாசல் ஒன்றை கட்டி நிர்வகித்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பைத்தம் ஃபில் ஜன்னா அல்லது கஸ்ரம் ஃபில் ஜன்னா சொர்க்கத்தில் பெரிய கோட்டையை அல்லாஹ் கட்டுகின்றான், பெரிய மாளிகையை அல்லாஹ் கட்டுகின்றான் என்ற அந்த நன்மையை பாக்கியத்தை அடைந்த நல்லவர்களாக நாங்கள் அமைவதற்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும். எனவே வல்ல ரஹ்மானான அல்லாஹ் நம் அனைவர்களையும் இப்படியான மஸ்ஜிதுகளை பாதுகாத்த மஸ்ஜிதுகளை பேணிய நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.